கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 24 அத்தியாயம். கடற்கரை நடனம். பழக்காத தொலைவி நின்று இன்பவள்ளி வந்துவிட்டாள். தனது தாயகமாம் சோழவள நாட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாள். அவள் வந்தது அருண்மொழிக்கு தெரியாது. அருண்மொழி கொள்ளிடக்கரை மரநிழலில் அவளை மனத்தில் எண்ணியதை அவள் அறிய மாட்டாள். அவள் அருண்மொழியையே அறிய மாட்டாளே. சித்திர சேனர் எனும் இரத்தின வியாபாரியை தானே அறிவாள். தன்னுடன் முல்லைத்தீவில் இன்பக் கோட்டைகள் கட்டியவர் சோழ நாட்டு அரசு குமாரர் என்பதை அறிய மாட்டாளே. யாரோ ராஜகளை நிறைந்த வணிகர் என்றுதானே அவள் அறிவாள். அவள் முல்லைத்தீவில் காத்திருப்பாள். அவளிடமிருந்து அவன் விடைபெற்று சென்ற அந்த கலம் கண்ணுக்கு மறையும் வரை எந்த பாறை மீது நின்று கையசைத்த வண்ணம் இருந்தாளோ அதே பாறையில் நாள்தோறும் வந்து நிற்பாள். கூவுவாய் குயிலே, குமரன் வர கூவுவாய் குயிலே. அந்த பாடலை அடிக்கு ஒரு தரம் முணுமுணுப்பாள். வாய்விட்டு பாடுவாள். காற்று அப்பாடலை கேட்கும். கடல் அலைகள் அந்த பாடலை கேட்கும். காணப்பறவைகள் அந்த பாடலை கேட்கும். அவற்றால் வேறென்ன செய்ய இயலும்? மஞ்சையும் அழகிய மயிலும் மெல்ல மெல்ல நடந்து வந்து தமது அழகு நடையால் உள்ளத்துக்கு இன்பமூட்டலாம். குயிலும் பேடையும் கூ கூ என்று கூவி அவள் இதயத்துக்கு ஆறுதல் அளிக்கலாம். மொட்டவிழ்ந்து பூத்த புதுமலர் மகரந்தம் தூவி மனம் வீசி அவள் மனத்தில் இன்ப லாகிரியை ஓட்டலாம். அசைந்து அசைந்து காற்று வந்து அவள் அங்கங்களில் எல்லாம் மோதி அவளை பரவசப்படுத்தலாம். வேறு என்னதான் அவளுக்கு அவை உதவ முடியும்? அவர் வந்து விடுவார் என்று அவள் நம்பினாள். அவளது வளர்ப்பு தந்தையும் நம்பினார்.
மகளே, அவன் பார்த்தால் நல்லவனாகத்தான் தோன்றுகிறான். நிச்சயமாக வருவானடி மகளே
என்று ஆறுதல் கூறுவார். அவர் வந்து விடுவார் என்ற அந்த சொல் அவளுடைய செவியில் தேனாக பாயும். குடுகுடுவென்று புன்னை மர நிழலுக்கு ஓடுவாள். அதே சங்குமுக யாழ் எடுத்து மீட்டுவாள். அவர் பேசிய அந்த இன்ப வார்த்தைகளை அவள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தாள். அவை என்ன தேன் கலந்த வாசகமா? அவர் கரம்பட்ட இடங்களை மீண்டும் தொட்டு பார்த்து புலகமடைந்து பூரித்து போனாள். சொல்லின்பத்தின் அற்புதத்தை மீண்டும் மீண்டும் கூறி பார்த்தவாறு சென்ற இடத்தில் அப்படியே இருக்கிறாரே. விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறி சென்றதை மறந்தாரோ? இப்படியாக இன்ப நினைவும் வேதனை எண்ணமுமாக இன்பவள்ளி மாறி மாறி அடைந்து முல்லைத்தீவில் நாட்களை ஓட்டி வந்தாள். எத்தனையோ பௌர்ணமி வந்து போய்விட்டன. மரம் செடி கொடிகள் கூட எவ்வளவோ மாறுதலை அடைந்து விட்டன. குறுத்துவிட்ட சின்னஞ்சிறு செடி வளர்ந்து பூத்து காய்த்து நல்ல கனியையும் கொடுத்து விட்டது. பள்ளமாயிருந்த கடற்கரை பகுதிகள் பல மேடாயின. மேடாயிருந்த பகுதிகள் பலவற்றின் மீது கடல் அலைகள் மோதி மேட்டிமையை குறைத்தன. முல்லைத்தீவில் கல்யாணமாகாத கண்ணியர் பலருக்கு திருமணம் நடந்துவிட்டது. அவர்கள் மன இன்பத்தை நுகர்ந்து தங்க மதலைகள் ஈன்று மகிழ்ந்தனர். காலம் யாருக்காகவும் காத்திராமல் ஓடியது. அது இன்பவள்ளியின் யவ்வனத்தை வளர்த்தது, மிளிர செய்தது, காண்போரை தடுமாற செய்தது. பிரிவாற்றமையால் பசலை படர்ந்து அவள் சற்று மெலிந்து போனாலும் அந்த அழகும் தனி அழகாகத்தான் இருந்தது. கலகலப்பு குறைந்த தன் மகளின் கவலை அறிந்த கார்மேகன் மௌன கண்ணீர் விடுவார். இவளும் அவள் தாயை போல் ஏமாற வேண்டியதுதானா? காலமெல்லாம் காத்திருக்க வேண்டியதுதானா? சே, என்ன காரியம் செய்தோம்? முன்பின் அறியாத வணிகரோடு பழகிவிட்டோமே. கண்டிப்பும் கட்டுப்பாடும் விதித்திருந்தால் இப்போது அவள் வேதனைப்பட வேண்டியதில்லையே. அவர் இப்படி மனத்துக்குள் வேதனைப்படுவாரே தவிர மகளுக்கு நல்ல வார்த்தைகள் கூறி சமாதானப்படுத்துவார்.
அப்பா, அவர் தங்களிடமாவது எந்த தேசம் போவதாக சொல்லி போனாரா
என்று இன்பவள்ளி கேட்பாள். அதற்கு விடை கூறாதிருந்தாலும் கஷ்டம், விடை கூறுவதும் சிரமம். எனினும் மகள் மனத்தில் நம்பிக்கை எழுவதற்காக,
ஆமா மகளே, என்னிடம் சித்திரசேனன் கூறித்தான் சென்றார். ஸ்ரீ விஜயம் முழுமையும் சுற்றப் போவதாக கூறினார். சீனத்தின் உள்ளே வெகு தூரம் சென்று அந்த நாட்டரசரை சந்திக்கப் போவதாக கூறினார் என்பார்.
இவ்வளவு தூரம் சென்று திரும்ப நாளாகுமே.
ஆமா மகளே, திரும்பி இங்கு வந்துதானே செல்ல வேண்டும்.
ஆமாம், இந்த தீவிற்கு வந்துதான் செல்ல வேண்டும். திரும்பி வரும்போது நானும் சோழ நாட்டிற்கு வருவதாக கூறியிருக்கின்றேன்.
இந்த தீவை விட்டா?
ஆமாம் அம்மா, நீ இங்கிருந்து போய்விட்டால் எனக்கு என்ன வேலை? வரவர தொழில் குறைந்து வருகிறது. நான் தனியே இருந்து என்ன செய்ய போகின்றேன்? சோழ நாட்டிற்கு வந்து உன் தாயை தவிக்கிவிட்டு சென்ற அரசகுமாரனை கண்டுபிடிப்பேன்.
அப்பா, அவர் இன்னும் அரசகுமாரராகவே இருப்பாரா?
ஆமாம், இருக்க மாட்டார். எவ்வளவு வயதான தொண்டு கிழவாயிருந்தாலும் கண்டுபிடித்து தீருவேன்.
கண்டுபிடித்து?
உன் திருமணத்தின் போது உன் தந்தை இருக்க வேண்டாமா?
அப்பா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகின்றீர்கள்? உங்களை அன்றி வேறு எவரையும் நான் நினைக்கவில்லையே. என் திருமணத்தின் போது நீங்கள் இல்லாமல் வேறு எவர் இருப்பதாம்?
மகளே, அதை பற்றி இப்போது என்ன? உன் இதயம் கவர்ந்தவன் வந்துவிடட்டும்.
அப்படியென்றால் அவர் வரமாட்டாரா?
கார்மேகனுக்கு தர்ம சங்கடமாகிவிடும். எப்படி பேசினாலும் இன்பவள்ளி அவர் வராததால் உண்டான ஏமாற்றத்தையே பிரதிபலிக்கின்றாள். இப்படியே சில காலம் இருந்தால் அதே நினைவில் சித்தம் கலங்கினாலும் கலங்கிவிடுமே என்று அஞ்சுவார். மனத்தை பலவிதத்தில் மாற்ற புது வழிகளை கையாளலானார். தீவின் எழில் மிக்க பகுதிகளை காண அழைத்து செல்வார். ஒரு நாள் அந்த தீவிற்கு பழுது பார்ப்பதற்காக அயல் நாட்டு களம் ஒன்று வந்து நங்கூரம் பாய்ச்சி நின்றது. அந்த களத்தை பழுது பார்த்து கொண்டிருந்த போது திடீர் என்று தோன்றிய கடற்கொள்ளையர் அந்த களத்தை தாக்கினர். தீவிற்குள்ளும் நுழைந்து சூறையாடினர். விலைமதிக்கு ஒன்னா பெரும் பண்டங்களை ஏற்றி வந்த அந்த களத்தில் இருந்தவற்றை அவர்கள் கொள்ளையடித்தனர். எதிர்த்தவர்களை கொன்று குவித்தனர். அவர்கள் புது முறையான ஆயுதங்களோடு போரிட்டதால் எதிர்த்து தாக்க எவ்வளவு பேர் வந்தாலும் இயலாது போய்விட்டது. முல்லை தீவினின்றும் இளைஞர்கள் முதியவர்கள் திரண்டெழுந்து தாக்கினர். ஒன்றும் பலனில்லை. நடந்த சண்டையில் கார்மேகன் படுகாயமுற்றார். முல்லைத்தீவில் உள்ள பல பெண்களை கொள்ளையர் தூக்கி சென்றனர். நல்ல வேளையாக இன்பவள்ளி காயமுற்ற தந்தையை புதரொன்றில் மறைவில் கிடத்தி சிகிச்சை செய்து கொண்டிருந்தபடியால் அவளை யாரும் கவனிக்கவில்லை. பெரும் புயல் அடித்து ஓய்ந்தது போன்ற நிலைமை ஏற்பட்டது. முல்லைத்தீவின் வடப்பு குலைந்தது. எங்கும் எரிந்து கொண்டிருக்கும் நிலை. கொழுந்துவிட்டு எரியாவிடனும் புகை மட்டும் சில இடங்களில் நின்று எழுந்து கொண்டிருந்தது. பழுது பார்க்க வந்த களம் பாழாய் போனது. தீவிலே எஞ்சியிருந்த மக்கள் மேலும் அங்கு தங்கியிருக்க பிரியப்படாமல் கிடைத்த தோணிகளிலும் படகுகளிலுமாக வேற்றிடங்களுக்கு புறப்பட்டனர். கார்மேகனையும் இன்பவள்ளியையும் அவர்கள் தம்முடன் வருமாறு அழைத்தனர். தந்தையின் மரண அவஸ்தை நிலையில் அவரை விட்டு வர இன்பவள்ளிக்கு சிறிதும் மனம் வரவில்லை. தீவில் உள்ள மக்கள் யாவரும் போய்விட்டனர். பறவைகள் கூட பயத்தால் பறக்கவில்லையா? அல்லது வட்டமிடம் வல்லூருக்கு அஞ்சு ஓடி ஒளிந்தனவா? தந்தையின் தலைப்பக்கம் இன்பவள்ளி அமர்ந்து விம்முவாள். ஒரே ஒரு வேதனையில் ஏங்கி தவித்தவளுக்கு மற்றொன்றும் சேர்ந்தது. தந்தையின் உடல்நிலை சரியாகாவிட்டால் அதை நினைக்கும் போதே அவளுக்கு மிக பயமாக இருந்தது. கார்மேகன் மெல்ல ஒரு நாள் கண் விழித்தார். இன்பவள்ளி கண்ணீர் பெருக அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் மகளை அருகே அழைத்தார். தன் நடுங்கும் கரங்களால் அவள் கண்ணீரை துடைத்தார். மெல்லிய குரலில் கூறினார்,
மகளே, நீ எதற்கும் அஞ்சாதே. உன் தாய்ப்பட்ட கஷ்டத்தை விட இனி யாரும் படப்போவதில்லை. உனக்கு எந்தவித துயரும் வராது. உறுதியை மட்டும் இழக்காதே. பெண்களுக்கு இயற்கையான நால்வகை குணமும் உன்னிடம் உள்ளன. அதனால் நீ புத்தியாய் பிழைத்து விடுவாய். நான் இறந்து விடுவேனோ என்று அஞ்ச வேண்டாம். நான் விரைவில் பிழைத்து விடுவேன். பிறகு இருவரும் சோழ நாடு செல்வோம். அங்குள்ள பெரும் பட்டினங்களில் முதலில் சித்திரசேனரை குறித்து விசாரிப்போம். உனக்காக அவர் காத்திருப்பார். எப்படியும் அவரை தேடி கண்டுபிடித்து விடுவோம். சோழ நாடு செல்வதால் நமக்கு மற்றொரு பலனும் உண்டு. உன் தந்தையை பற்றியும் விசாரித்தறியலாம். இரண்டு முடிந்து விட்டால் எனக்கு இந்த உலகில் வேலையே இல்லை.
இன்பவள்ளி விம்மினாள். தந்தை வாய் திறந்து இவ்வாறு பேசியது அவளுக்கு புது தெம்பை ஊட்டியது. இன்னும் பச்சிலை மூலிகையை ரணத்திற்கு இட்டு கட்டினாள். தந்தையின் நோய் தீரும் என்று எண்ணியவளாக மூலிகையை கொண்டு வர சுவர்ணரேகா அருவிக்கு சென்றாள். அருவி எப்பொழுதும் போல் இழும் என்னும் ஓலியோடு வீழ்ந்து கொண்டிருந்தது. மீண்டும் அவளுக்கு பழைய நினைவு வந்தது. சித்திரசேனன் இங்கு நின்று உரையாடிய சம்பவம் நினைவுக்கு வந்தது. களபதி இங்குதானே அடிபட்டு வீழ்ந்து கிடந்தாள். இன்பவள்ளி ஒருமுறை கண்களை மூடித் திறந்தாள். அந்த சம்பவத்தை மறக்க முயன்றாள். விரைந்து மூலிகையுடன் தந்தை இருப்பிடம் செல்ல விரும்பினாள். அவள் தந்தை இருப்பிடம் வந்தடைந்த போது கார்மேகன் இறந்து கிடந்தாள். முதலில் அவளுக்கு தந்தையின் நிலை தெரியவில்லை. மயக்கம் முற்றிருப்பதாக எண்ணினாள். ஆனால் தலை துவண்டு வீழ்ந்து உடல் செல்லிட்டிருப்பதை அறிந்தவுடன் இன்பவள்ளி புரிந்து கொண்டாள். அந்த தீவி அதிரும்படி கதறி அழுதாள். அவள் அழகிய பாடல் பாடும் போது எதிரொலித்த அதே எதிரொலி அழுகையின் போதும் எழுந்தது. ஆனந்த கண்ணீர் விட்ட போது கலகலவென்று கரம் கொட்டிய கடல் அலைகள் துன்ப கண்ணீரின் போது சோக கீதம் இசைத்தன. கீதம் எழும்பாத பறவைகள் கலங்கி மௌனத்தால் துக்கத்தை தெரிவிப்பது போன்றிருந்தன. கருகி நின்ற மரங்கள் சோபை இழந்து துயரம் காப்பவை போல் தோன்றின. துயரத்தின் உச்ச நிலையை கண்டும் இறைவன் மௌனமாயிருப்பதில்லை. அந்த பேதை பெண் உயரற்ற உடலை போட்டுக் கொண்டு அந்த தன்னந்தனி தீவில் தவிப்பதை தடுக்க எல்லையற்ற பரம்பொருளை தவிர வேறு யாரால் இயலும்?
அன்பே, இப்போதாவது நீங்கள் வரக்கூடாதா? நீங்கள் கொடுத்து சென்ற அந்த ரத்தினுக்கள் நினைவு கூட இல்லையா
என்று வாய்விட்டு புலம்பினாள் இன்பவள்ளி. அவளுடைய இதய ஒளிக்கு பயன் இருந்தது. தொலைவில் கட்டுமரம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதில் வந்தவர் ரத்தின வியாபாரி அல்லர். முல்லைத்தீவின் தலைவனுடைய மகனும் மற்றொருவரும் அந்த தீவில் புதைத்து சென்றிருந்த சேமிப்பை எடுத்து செல்ல அவர்கள் வந்தனர். கடற்கரையில் இன்பவள்ளி நின்று கோவென்று கதறுவது அவர்கள் செவியில் வீழ்ந்தது.
அவர்கள் திடுக்கிட்டனர், திகைத்தனர். கார்மேகனும் இன்பவள்ளியும் இறந்து போய்விட்டனர் என்றல்லவா அவர்கள் எண்ணியிருந்தனர். கார்மேகனுடைய முடிவு அவர்களுக்கு பெரும் துயரத்தை அளித்தது. துயரமடைந்து என்ன பலன்? கார்மேகன் உடலை புதைத்துவிட்டு ஆக வேண்டிய பிற காரியங்களை முடித்துவிட்டு அவர்கள் திரும்பவும் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமாகினர். இன்பவள்ளியையும் அவர்கள் உடன் அழைத்தனர். அவள் மறுத்துவிட்டாள். முன்பு ஒரு முறை அவளுடைய காதலுக்கு ஏங்கிய தீவின் தலைவன் மகன் அவன். தனக்கு பழைய எண்ணம் ஏதும் இல்லை என்றும், அந்த தீவில் தன்னந்தனியாய் அவள் இருப்பதில் எந்த பலனும் இல்லை என்றும், அவள் எதிர்பார்ப்பது போல் ரத்தின வியாபாரி அந்த தீவிற்கு வரமாட்டான் என்றும், வேண்டும் என்றால் ஸ்ரீவிஜய நாட்டிலேயே அவரை தேடி பார்க்கலாம் என்றும் தலைவன் மகன் கூறினான். கடைசியாக அவன் ஓர் உறுதி கூறினான். கார்மகன் மகளே, ஒரு காலத்தில் உன் மீது பெரும் ஆசை கொண்டிருந்தேன். இப்போது என் உள்ளத்தில் எனக்கு அந்த எண்ணமே இல்லை. நான் மணந்து 3 குழந்தைகளுக்கு தந்தையாகிவிட்டேன். என் இளைய சகோதரியாகவே கருதுகிறேன். இளைய சகோதரியை எவ்விதம் நடத்த வேண்டுமோ அத்தகைய முறையோடு நடத்துவேன். வேண்டுமென்றால் உன்னை தக்க துணையோடு நீ விரும்பி செல்ல வேண்டிய நாட்டிற்கு அனுப்புவேன் என்றார். அவனுடைய உறுதியும் சொல்லும் பணிவும் பரிவும் பாசமும் பண்பும் இன்பவள்ளியின் மனத்தை மாற்றினர். முல்லை தீவில் தனியே இருந்து வாடுவதை விட அண்ணனோடு சென்று தக்க களம் ஏறி சோழ நாடு செல்வது நலமல்லவா? இன்பவள்ளி அவனோடு செல்ல சம்மதித்தாள். இவர்கள் சென்று 4 நாட்கள் கழித்து தான் அருண்மொழி இன்பவள்ளியை தேடி அந்த தீவிற்கு வந்து அந்த தீவின் அழிவுற்ற நிலையை கண்டு திடுக்கிட்டு துயருற்று சென்றான். முல்லை தீவின் தலைவன் மகன் தான் கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை. கடல் மல்லை துறைக்கு செல்லும் களமொன்றில் இன்பவள்ளியை ஏற்றி அனுப்பினார். இன்பவள்ளி சோழ நாடு செல்ல போகின்றோம் என்ற களிப்போடு தனியே களம் ஏறினார். பல நாட்கள் பயணம் செய்து அந்த களம் கடல் மல்லை துறையில் வந்து நின்றது. அங்குதான் சில நாட்களுக்கு முன்னம் அருண்மொழி சீன வணிகன் வடிவில் வந்திறங்கினார். மாமல்லபுரத்தை கண்ட உடனேயே இன்பவள்ளிக்கு பயணத்துயரமெல்லாம் மறைந்தது. அவற்றை விட ஏதோ ஒரு குரல் "வா அம்மா குழந்தாய்" என்று வாஞ்சியோடு அழைத்தது கேட்டு அவள் திடுக்கிட்டாலும் குரலில் நயம், அக்குரல் எழுந்த இதயத்தில் அடித்தளத்தில் இருக்கும் இயற்கையான அன்பு அவளது மனப்பழிவில் பாதியை குறைத்தது போன்றிருந்தது. மாமல்லபுரத்தில் அலைந்து கொண்டிருந்த அந்த முதியவர்தான் இன்பவள்ளியை அவ்வாறு அழைத்தது. சிற்பங்களை ஆவல் நிறைந்த கண்களோடு அவள் பார்ப்பதும் தயங்கி தயங்கி நடப்பதும் அந்த முதியவருக்கு உள்ளத்தில் திடீர் என்று ஒருவித பாசமும் பிறந்தது. இன்பவள்ளி வருவதை தொலைவில் இருந்து கண்டபோது அவர் அயர்ந்து நின்றார்.
"யார், யார்?"
என்று அவர் உதடுகள் முணுமுணுத்தன.
"என் சிந்தை கவர்ந்தவளா?"
என்று ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டார். பாத சலங்கை கலீர் கலீர் என்று ஆடும் அதே பெண் அழகியை போன்றுதான் இவள் இருக்கின்றாள். அதே நடை, அதே முகத்தோற்றம், அதே தெளிவு. கனவிலும் கற்பனையிலும் ஆடி ஆடி நமது உள்ளத்தில் ஆர்வத்தையும் ஆர்வத்தால் வேதனையையும் வேதனையால் சோர்வையும் தூண்டிவிட்டு வரும் இவள் இப்போது அவற்றை போக்க மோகினி வடிவு நீங்கி மோகன வடிவோடு நேரடியாக வந்து விட்டாளா? அல்லது எப்போதும் போல் நமக்கு பிரமைதானா? இல்லை, இல்லை, இவளுடைய கூந்தல் அசைவதை காண்கின்றேன். இவள் முகம் கனவில் காணும் என்னுடையவள் போன்றுதான் இருக்கிறது. எனினும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. இவள் முகத்தில் முதிராத இளமை தொள்ளுகிறது. உலகமறியாத வெண்மை இவள் முகத்தில் பள்ளு பாடுகிறது. இவள் அவள் அல்லல். என்றாலும் என் சோக உள்ளத்துக்குள் மருந்து கொண்டு வந்தவளாயிருக்கலாம் என்ற எண்ணத்தில் அந்த முதியவர் மெல்ல இன்பவள்ளியை அணுகி "குழந்தாய்" என்று அழைத்தார். அந்த சொல்லில் பாசம் புதைந்திருப்பதை இருவரும் உணர்ந்தனர். ஏன் புதைந்தது என்பதை எவரும் உணர முடியவில்லை. இன்பவள்ளி அப்போது மலையை குடையாக பிடித்து ஆயர்களை காத்த பாறை சிற்பத்தில் லயித்திருந்தாள். அவள் கண்ணபிரானின் திருவுருவை இப்போதுதான் முதன் முதலாக காண்கின்றாள். காக்கும் அவரது தோற்றத்தின் கம்பீரம்தான் என்ன? அருகே இருக்கும் தாய்ப்பசு தன் கன்றை நாவால் சுவைத்து பரிவை புலப்படுத்தும் அழகுதான் என்ன? இப்போது கேட்ட குழந்தாய் என்னும் சொல் கூட அத்தகைய உணர்ச்சியை அன்றோ ஊட்டுகிறது. இன்பவள்ளியின் கண்களில் நீர் நிறைந்தது. இயற்கையான ஒருவித நடுக்கமும் இருந்தது. அது முதியவரின் தோற்றத்தால் விளைந்ததாயிருக்கலாம். அவரது தோற்றம் நாளுக்கு நாள் பார்க்க பைத்தியம் போல் மாறிக்கொண்டு வந்தது. எதையோ அடையாத ஏக்கம் அவர் உள்ளத்தில் இருந்ததால் அது முகத்தில் பிரதிபலித்தது. ஏதோ தவறு செய்துவிட்ட குறுகுறுப்புணர்ச்சி அவர் முகத்தில் நிறைந்திருந்தது. ஆனால் அவர் பேசும் போது அதில் கொடுமை இல்லை, பைத்தியக்காரத்தனம் இல்லை, சோகம் இல்லை, சோர்வு இல்லை. சிற்பத்தை பற்றி ஏதாவது கேட்க ஆரம்பித்து விட்டாலோ அதில் கலை நுணுக்கம் நிறைந்திருக்கும். எடுத்து கூறுவதில் ஆர்வம் பொங்கி நிற்கும். முதியவர் அழைத்தவுடன் இன்பவள்ளி ஒரு கணத்தில் தன்னை தேற்றிக் கொண்டு காற்றிலே களைந்திருந்த ஆடையை சரிவர செய்து கொண்டு சிற்பத்தை மற்றொரு முறை உற்று கவனிப்பது போல் நின்றாள்.
"குழந்தாய், இந்த சிற்பத்தின் கதை உனக்கு தெரியுமா? ஒரு சமயம் கோபம் கொண்ட இந்திரன் சப்த மேகங்களை ஏவினான்.
அண்டம் பிளக்கும்படியான பேரிடியோடு பெருமழை பெய்தது. வாடுமே பொத்துக்கொண்டதோ என்று நடுநடுக்கும்படி மழை தாரை தாரையாக கொட்டியது. சூறாவளி போன்று பொய்க் காற்று வீசியது. ஆயர் பாடியில் ஆடு மாடுகளை மேய்த்து காக்கும் இடையர்கள் அஞ்சு நடுநடுக்கினர். கண்ணா கண்ணா என்று கதறினர். ஆபத்தில் காக்கவல்ல கண்ணபிரான் சற்றென்று கோவர்த்தன மலையை பயர்த்தெடுக்கும் தன் கரத்திலே தூக்கி குடைபோல் பிடித்தார். அதனடியில் ஆயர்பாடியே அடைக்கலம் புகுந்தது. அந்த கதையை சிற்பி கல்லிலே செதுக்கி உள்ள அற்புதத்தை பார்த்தாயா என்றார்.
இன்பவள்ளி ஒரே கணத்தில் முதியவரை நம்பிவிட்டாள். சோழ மண்ணில் மிதித்தவுடன் திக்கு திசை தெரியாது, உற்றார் உறவினர் புரியாது வாடியவளுக்கு முதியவர் ஏதோ ஏழேழு ஜென்மத்து உறவு போலாகிவிட்டார்.
எனக்கு இந்த கதை தெரியுமே, என் தாயார் இந்த கதையை தெரிவிக்கும் ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடிப்பாள். கண்ணனாக மாறுவாள், மலையை குடையாக பிடிப்பாள், அபயம் அடையும் மக்களாய் மாறுவாள், கண்ணன் காலடியில் சரணம் புகிவாள், அவற்றை கண்டுகளிப்பேன்
என்று சைகைகளால் தாய் அபிநயத்த விதம் சட்டென்று செய்து காட்டினாள். தான் இருக்கும் இடம் நேரம் ஏதும் கருதாமல் அப்படி செய்தது கலையார்வத்தை கட்டுப்படுத்த முடியாததால். கலை சூழ் கொண்ட மேகம் போன்றது, பிறர் உத்தரவிட்டால் பொய்யாது, ஒருவர் தடுத்தாலும் நிற்காது. முதியவர் அப்படியே இமை கொட்டாது நின்று விட்டார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.